சரியான கோலத்துல இரண்டு முக்கியமான நுறுப்பாக்கள், ஏழாம் நுறுப்பா எட்டாவது நுறுப்பா. ஏழாவது நுறுப்பா ஆறாவது நுறுப்பா என்ன பார்ப்போம், இறைவனுடைய உண்மை இயல்பு ஆறாவது. ஏழாவது நுறுப்பா ஆன்மாவினுடைய உண்மை. ஏழாவது நுறுப்பா ஆன்மாவினுடைய உண்மை இயல்பு. ஆன்மாவுடைய பொது இயல்பு நாலாம் உறுப்பா என்று பார்த்தோம். நாலாவது பொது இயல்பு, இந்த ஏழாவது உறுப்பா ஆன்மாவினுடைய உண்மை இயல்பு. வடமொழியில உண்மை இயல்பை சொரூப இலக்கணம் என்பார். சொரூப இலக்கணம் அது உண்மை இயல்பு. சொரூபம் சொரூப இலக்கணம். பொது இயல்பு தடத்த இலக்கணம். தடத்த இலக்கணம் எல்லாரிடம் நூல் இருக்கிறது. என்ன தலைப்பு போடுறது இந்த இதுல? ஏழாவது நூறுபா அவங்க மேல என்ன தலைப்பு? சாதனை இயக்கம். நம்ம முதல்ல பார்த்தோம் ரெண்டு அதிகாரங்கள், பொது அதிகாரம் உண்மை. பிறகு பொது அதிகாரத்துல ஆறு சூத்திரங்கள், உண்மை அதிகாரத்துல ஆறு பன்னிரண்டு சூத்திரங்கள். பிறகு ஒவ்வொரு அதிகாரமும் இரண்டு இயல்களாக, ஒவ்வொரு அதிகாரமும் ரெண்டு ரெண்டு இயல்களாக பிரிக்கப்பட்டிருக்கு. எனவே பொது அதிகாரத்துல ரெண்டு இயல்கள், உண்மை அதிகாரத்துல ரெண்டு இயல்கள். பொது அதிகாரத்திலே உள்ள இயல்பு எவை? பிரமாணம் இலக்கணம். பிரமாண இயல் இலக்கண இயல் அது பொது அதிகாரம். உண்மை அதிகாரத்துல சாதன இயல் பயன் இயல். சாதனம் பயன். ஒவ்வொரு இயல்லையே கூட எத்தனை குரூப்பா இருக்கும்? மூன்று. நான்கு நான்கு பண்ணிருக்கு. ஒவ்வொரு இயல்லையும் மூன்று குரூப்பா. முதல்ல பிரமாணம், இலக்கணம், சாதனம், பயன், நாலு இயல்கள். பிரமாணம் என்றால் என்ன? பிரமாணம் பிரமாணம் என்றால் அறிகின்ற கருவி. பிரமாணம்ங்கிற சொல்லுக்கு அறிகின்ற கருவி, அறிவதற்கு உதவுகிற கருவி. எனவே ஆன்மா அறிவதற்கு உதவுகிற கருவிதான் பிரமாணம். எதை அறிவதற்கு? ஆன்மா எதை அறிவதற்கு கருவி? உலகப் பொருளை அறிவதற்கும் கருவி வேண்டும். உலகப் பொருளை அறிவதற்கும் உதவுகிறது. மெய்ப்பொருளாகிய இறைவனை அறிவதற்கும் உதவுகிறது. எதை அறிய வேண்டும் என்றாலும் பிரமாணம் வேண்டும். உலக உலகத்துள்ளாக இருந்தாலும் சரி, இறைவனாக இருந்தாலும் சரி, இறைவன் ஆன்மாவாகிய தன்னை அறிவதற்கும் வேண்டும். ஆக எல்லா பொருளையும் அறிவதற்கு உதவுகிற கருவி பிரமாணம். நாற்காலிகளுக்கு நான் அதை அறிகிறேன், எது உதவுகிறது? எது உதவுகிறது? எதிரே உள்ள பொருளை அறிவதற்கு எது உதவுகிறது? இது காட்சி பிரமாணம். எதிரே உள்ள பொருளை அறிவதற்கு உதவுகிற கருவி காட்சி. காட்சி காட்சி என்பது ஒரு பிரமாணம். பிரமாணத்துல ஒரு வகை காட்சி. வடமொழியில பிரத்யட்சம் என்பார். பிரத்யட்ச பிரமாணம் அல்லது காட்சி. பிரமாணம் என்ற வடமொழி சொல்லுக்கு தமிழ் சொல்லுங்க.
அளவை.
பிரமாணம் என்றால் அளவை. தமிழ் உள்ளே அடங்கும். எனவே காட்சி அளவை நேரே உள்ள பொருளை அறிவதற்கு உதவுகிற கருவி காட்சி அளவை. இது உலக பொருளைத்தான் அறிய முடியும். இறைவனை அறிய முடியுமா? இறைவனை அறிய முடியும். எதிரே இருந்தால் தான் அறிய காட்சி அளவு. இப்ப ஒரு பொருள் எதிரிலே இல்லை. இப்ப விடுதியில உணவு தயாராகிவிட்டது என்று இங்கிருந்து நம்ம அறிய முடிகிறது. எப்படி வாசனை, அந்த நறுமணம். எனவே எதிரில் இல்லாமல் மறைந்திருக்கிற பொருளை, தூரத்தில் உள்ள பொருளை, எதிரே இல்லாத பொருளை எப்படி அறிகிறோம் என்றால், அதனை விட்டு நீங்கால ஒரு பொருளை கண்டு உயித்து அறிவு, ஊகித்து அறிவு. எது முக்கியம்? அந்த பொருளை விட்டு நீங்கால ஒரு பொருளை காண வேண்டும். தூரத்திலே நெருப்பு பற்றி இருக்கிறது என்பதை வானத்திலே தெரிகிற புகையை வைத்து குறித்தறிய முடியும். இது காட்சி அளவை அல்ல, கருதல் அனுமானம். அனுமானம் என்ற அளவு, குறித்து அறிதல் அனுமான அளவு, அனுமான பிரமாணம். வீட்டு முகப்பிலே ஒருவருடைய வீட்டியடியை பார்த்து சில அசங்க உள்ள இருக்கிறார், அடிக்கடி வந்து ஆள் உள்ள இருக்கிறார் என்ற ஒரு இது ஒரு நம்பிக்கை வருதுங்களா? இங்கே விட்டு நீங்க அது தொடர்பு எது மிதியடிக்கும் அவருக்கும், அவரை நமக்கு தெரியல, ஆனா மிதியடி தெரியுது. எனக்கு தெரிந்த பொருளை கொண்டு தெரியாதது, தெரிந்ததை வைத்து தெரியாததை அறிதல், அதான் முக்கியம். தெரிந்ததை கொண்டு தெரியாததை இந்த கால கல்வி முறை அதுதான். கல்வி முறையே மாணவர்களுக்கு எப்படி சொல்லித்தர வேண்டும்? முதலிலே தெரிந்ததை சொல்லி அதை வைத்துக் கொண்டு தெரியாததை விளக்க வேண்டும். புதாரணம், தெரிந்ததை சொல்லி தெரியாததை விளக்க. இப்ப ஓமானா அதுதான, ஓமானம் தெரியாத பொருளை விளக்குவதற்கு தெரிந்த பொருள். இந்த கல்வி முறையே இது அனுமானம். இது ஒரு முக்கியமான பிரமாணம், காட்சி பிரமாணம், அனுமான பிரமாணம். அந்த அனுமானங்கிற சொல்லுக்கு என்ன பொருள்? மானம்னா அறிவு, அணுனா பின், பின்னே சேர்த்தா பின்வரும் அறிவு. அணு பல்லவிங்கிறோம், ஏன் அந்த பேரு பல்லவிக்கு பின்னால அனுபந்தம். புத்தகத்துல அனுபந்தம் பந்தம்னா பந்தம்னா கட்டு, சேர்ப்பது பந்தம். எனவே அனுமானம் என்றால் பின்வரும் அறிவு. எதுக்கு பின்னால வருகிற அறிவு? அந்த மிதியடி கதை சொன்ன மிதியடி காட்சி, அதுக்கு பின்னாலே வருவது அனுமானம். காட்சிக்கு பின் வருகிற அறிவு, பின் வரும் அறிவு, காட்சியின் பின்னால் வருகிற. இப்ப ரெண்டு அளவை பார்த்தோம், ரெண்டு பிரமாணம், காட்சி பிரமாணம், கருதல் என்ற பிரமாணம். மூன்றாவது இந்த ரெண்டு வழியிலேயும் அறியவே இல்லை. அப்படி ஒரு பொருள் இருக்கிறது. காட்சிக்கும் புறப்படவில்லை, கருதலுக்கும் புறப்படவில்லை. அப்படிப்பட்ட பொருள் என்ன? இறைவன், ஆன்மா, சொர்க்கம், நரகம். யாருக்கு தெரியும் சொர்க்கங்கிறாங்க நரகங்கிறாங்க? ஓடவங்கள வந்து சொல்றாங்க. அப்புறம் எப்படி நம்புவது? அதுக்கு உதவுகிற கருவி என்ன? அதுக்கு என்ன பிரமாணம்? உயர்ந்தோர்களுடைய வாக்குகளாகிய அங்கே சொல்லப்பட்டிருக்கின்றன. உயர்ந்தோர் நூல்களிலே சொல்லப்பட்டிருப்பதனாலே அதை நாம் உண்மை என்று கொண்டு பேயை பற்றி நூல்ல சொல்லியிருக்கா, அதனால நம்ப வேண்டும். நம்ம பார்த்ததில்லை, சொல்லியிருப்பதனாலே நாம் நம்புவோம். இப்படி மூன்று என்ன எத்தனையோ பிரமாணம் இருக்கு. இந்த மூன்று தான் சைவ சித்தாந்தத்திலே கொள்ளப்படுகிற முக்கியமான அளவை. மூன்று தான் முக்கியமான, என்ன திறப்பில்லாத அளவைகள் பல இருக்கின்றன. இந்த மூன்று பிரமாணத்துல சிவஞான போகத்துல மெய்கண்டார் எந்த அளவை பயன்படுத்துகிறார், எந்த பிரமாணத்தை பயன்படுத்துகிறார்? பிரமாணம் இயங்குறாங்க. என்ன பிரமாணம்? மூன்றுல மூன்றுமா? மூன்றையும் பயன்படுத்துகிறார்கள். இப்போ சிஞான போதத்திலே சொல்லப்படுகிற பொருள்கள் எவை? கடவுள், கடவுள், உயிர், கட்டு, மூன்று பொருள். இந்த மூன்று பொருள்களும் நூல்களிலே சொல்லப்பட்டிருக்கின்றன. ஆகமங்களிலே சொல்லப்பட்டவை தான். அது என்ன அளவை? உரையடம். ஆகமங்கள் உயர்ந்தோர் நூல்கள் எல்லாம் உரையடம். உரையடவிலே சொல்லப்பட்டிருக்கின்றன மூன்று பொருள்கள். அப்படி சொல்லியிருப்பதனாலே அதை எல்லாரும் ஏற்றுக்கொள்கிறார்கள். அதை எல்லாரும் ஏற்றுக்கொள்கிறார்களா? நாத்திகர்கள் ஏற்றுக்கொள்வார்களா? அது யார் சொன்னாங்க? அவரெல்லாம் கிடையாது, இல்லவே இல்லை என்றுதான் சொல்லியிருக்கிறார்கள். எனவே உரை அளவை எல்லாரும் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். உரை அளவை எல்லாரும் ஏற்பது இல்லை. நம்பிக்கை உடையவர்கள் தான் ஏற்றுக்கொள்வார். எனவே மெய்கண்டார் அந்த வழியை கையாளவில்லை. எல்லாரும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய அளவை என்ன என்று பார்க்கிறார். காட்சி அளவை காட்ட முடியுமா? காட்சி அளவையும் பயன்படாது. காட்சி அளவையும் பயன்படாது, உரை அளவையும் பயன்படாது. அப்படி என்றால் நடுவில் இருக்கிற அனுமான இதை எல்லாரும் ஏற்றுக்கொள்வார்கள் இல்லையா? அனுமானம் என்றால் என்ன? ஆராய்ச்சி தானே. ஆராய்ச்சி தெரிந்ததை வைத்து ஆராய்ந்து தெரியாததை அறிதல் ஆராய்ச்சி முறை. எனவே அனுமானத்தை எல்லாரும் ஏற்பார்கள். அதனாலே மெய்கண்டார் காரண காரிய முறையிலே எல்லாருக்கும் பொருந்தும்படியாக ஆராய்ச்சி முறையிலே அந்த ஆகமங்களிலே சொல்லப்பட்ட முப்பொருள்களினுடைய இயல்புகளை விளக்குகிறார் அனுமானத்தினாலே. அனுமான அளவையினாலே, அளவையை கொண்டு கடவுள் ஒருவர் உண்டு என்று நிறுவுகிறார். மெய்கண்டார் அனுமானத்தினாலே நிறுவுகிறார் கடவுளே இருப்பை. எத்தனாவது ரூபா? அனுமானத்தினாலே கடவுள் இருப்பை நிறுவது எத்தனாவது ரூபா? முதல் நுட்பா. முதல் நுட்பாவே அதுதான். அங்க என்ன பிரமாணம், என்ன அனுமானம் இருக்கு? முதல் நுட்பாவில் என்ன அனுமானம் இருக்கு? முதல் நுட்பா அனுமானம்னா என்ன பார்த்தோம்? தெரிந்ததை கொண்டு, தெரிந்ததை கொண்டு தெரியாததை விழித்து அறிதல். இங்க தெரிந்தது எது? உலகம் தான் நமக்கு தெரிகிறது. எனவே நமக்கு தெரிகின்ற உலகத்தை காட்டி தெரியாத கடவுளை உணர்த்துகிறார். தெரிந்ததை கொண்டு தெரியாத உணர்த்துகிறார். வள்ளுவர் அதைத்தான் செய்ய சொல்லுகிறார் முதல் பாட்டிலேயே, ஆடி பகவன் உலகு. உலகம் இந்த பெரிய உலகம், பரந்த உலகம், செய்யப்பட்ட பொருள், ஆக்கப்பட்ட பொருள். அதுக்கு என்ன பேரு? செய்யப்பட்ட பொருளுக்கு இந்த மேஜை என்ன பொருள்? செய்யப்பட்ட பொருள், காரியம். இது ஒரு காரியம் பொருள். செய்யப்பட்ட பொருள் அனைத்துமே காரியம் பொருள். இதை பார்த்த உடனேயே இது செய்யப்பட்ட பொருள் என்று சொல்லுகிறோமே, எதனாலே? பார்த்த உடனே நமக்கு தெரிந்து விடுகிறது. எதனாலே தெரிகிறது? பல பகுதிகளால் காலு, பல ஆணி என்று பல பகுதிகளை இணைத்து உருவாக்கப்பட்டது இந்த மேஜை. என இப்படி பல பகுதிகளால் இணைக்கப்பட்ட பொருள் எதுவாக இருந்தாலும் அது செய்யப்பட்ட பொருள் தான், காரிய பொருள், காரிய பொருள் தான். அதை பார்க்க வேண்டியதில்லை கண்ணால், கண்ணாலே பார்க்காமலே சொல்லிவிடலாம் இது செய்யப்பட்ட பொருள். ஏனென்றால் பல பகுதிகள் தெரிந்திருக்கின்றன. நம்முடைய உடம்பு செய்யப்பட்ட பொருளா இல்லையா? எப்படி தெரியுது? கையை காலு மூக்கு நாக்கிய மருத்துவமனையில போய் பார்த்தா தெரியும். ஒவ்வொரு அக்கு பேர் ஆணிவரெல்லாம் பிரிச்சு ஆராயணும். எனவே இது உடம்பு என்பது செய்யப்பட்ட செயற்கை பொருள். எனவே காரிய பொருள் எதுவாக இருந்தாலும் இந்த இந்த இத்தனை பகுதிகளும் தாமாக சேர்ந்திருக்க முடியுமா? தாமாக கை காலெல்லாம் கூடி பேசி நம்ம உடம்பாவோ என்று கூடி தாமாக இணைந்தனவா? ஏன் இவைதான் ஜடப்பொருள். ஜட அறிபட்ட ஜடப்பொருள்கள் தாமாக ஒன்று சேர்ந்து பொருளாக முடியும். எனவே என்ன தெரிகிறது? இவற்றை செய்வதற்கு ஒரு அறிவுடையவன் இருக்க வேண்டும். அறிவுடையவன் ஒன்று இருக்க வேண்டும். இந்த உலகம் ஜடப்பொருள் தான. இந்த பெரிய உலகம் ஜடம், அறிவற்ற. இது ஒரே பொருளா பல பகுதிகளாலான பொருளா? எத்தனை பகுதிகள் இந்த உலகத்தில்? நிலம், நீர், தீ, காற்று, வானம். நிலத்திலே எத்தனை வகையான நிலம், நீர்ல எத்தனை வகை. எனவே இப்படி இந்த உலகம் பல பகுதிகளால் ஆக்கப்பட்ட பொருள், ஜடப்பொருள். எனவே இவற்றை ஆக்குவதற்கு, சேர்ப்பதற்கு அறிவுடையவன் ஒருவன், பேரறிவுடைய ஒருவன் இருக்க வேண்டும். இதுதான் என்னது? அனுமானம். இது அனுமானம். எனவே முதல் நுறுப்பாக அந்த அனுமானத்தை கொண்டு உலகத்தை, தெரிந்த உலகத்தை கொண்டு கடவுள் இருப்பு நிறுவினான். முதல் நுறுப்பா பிரமாணம். இரண்டாவது நுறுப்பாவில் என்ன பிரமாணம்? இயல். இரண்டாவது பிரமாணம் கூறுகிறது. இரண்டாவது நுறுப்பா எதற்கு பிரமாணம்? முதல் நுறுப்பா கடவுளுக்கு பிரமாணம் கூறுவது. இரண்டாவது நுறுப்பா எதுக்கு பிரமாணம்? ஏற்கனவே இருந்தா தான் வரும், உள்ளதுதானே வரும், உள்ளதுதானே வரும். அவசரம், அவசர குலத்தில்
என்ன
பாசம்
போக்குவரத்து?
வினைன்னு சொல்றாரு, இரு வினை.
இந்த காரணமாக பிறப்பு இறப்புக்கு உட்படக்கூடிய இந்த உடல்.
எனவே வினை மாயை ரெண்டு அடைந்திருந்த வினை மாயை மாயையையும் உடன் கொள்ள வேண்டும். எனக்கு சொல்வது எல்லாமே மாயைக்கும் பொருந்தும், மாயைக்கு சொல்வது வினைக்கு பொருந்தும். ஏனென்றால் வினைக்கு இருப்பிடம் எது? மாயைதான் வினைக்கு இருப்பிடம். எந்த நேரத்துல என்ன செய்ய வேண்டும் என்று அதுக்கெல்லாம் தெரியும். அதுக்கு என்ன தெரியும்? இறைவன் அந்தந்த நேரத்துல அந்தந்த வினையை கூட்டு விடணும். எனவே வினை உடனாகவே இருக்கு, எங்கிருந்தோ வரவில்லை, நம்முடைய உடம்பிலேதான் இருக்கு. எனவே இரண்டாவது உறுப்பா பாசம், பாசத்தினுடைய பிரமாணம். பாசத்தை சொல்லுக்கு என்ன பொருள்? பாசம் சொல்லுக்கு என்ன பொருள்?